ஓம் சிவாய நம. சைவம் டாட் டார்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி ஸ்ரீ சிவ மகாபுராணம் சொற்பொழிவு. வழங்குபவர் வைத்தியநாதன் ஐயா அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
சிவாய நம. சிவாய நம. ஸ்ரீ சிவ மகாபுராணம் ருத்ர சம்ஹிதை, அதிலே பார்வதி கண்டம், அத்தியாயம் 39. நானவர் கேட்கிறார், தந்தையே, பிரம்மதேவரே, வணக்கம். தாங்கள் ஸ்ரீமன் நாராயணரது திருமகன். தாங்கள் அறியாததும் உண்டோ, கருணையே வடிவான தங்கள் மூலம் சிவபிரானது அற்புதமான திருக்கதைகளை கேட்கப் பெற்றேன். இப்பொழுது நிலவணிந்த இறைவனது திருமணப் பெருவிழா பற்றி கேட்க விரும்புகிறேன். பரம மங்களமான விழா பாவங்கள் அனைத்தையும் தொலைக்க வல்லது. திருமண லக்ன பத்திரிகையை பெற்றவின் சிவபெருமான் என்ன செய்தார்? பரம்பொருளான சிவபெருமானின் அவ்வினிய கதையை கூறுங்கள். பிரம்மதேவர் கூறுகிறார், குழந்தாய், நீ பேரறிஞனாயிற்றே, சிவபெருமானின் உயர்ந்த புகழினை கேள். லக்ன பத்திரிகையை பெற்றவின் சிவபெருமான் என்ன செய்தார் என்பதை பற்றி கூறுகிறேன் கேள். சிவபெருமான் திருமணம் பற்றிய லக்ன பத்திரிகையை கையிலேந்தி மகிழ்ச்சி பங்கம் ஆர்வோடு அணைத்து சற்றே புன்னகைத்த வண்ணம் அதை படிக்க கேட்டு மனதார ஏற்று இமமானிடமிருந்து வந்தவர்களை உபசரித்து வழி அனுப்பினார். பின்பு அம்முனிவர்களிடம், மங்களகரமான எனது காரியத்தை இனிதே முடித்து தந்துள்ளீர்கள், நானும் திருமணத்தை ஏற்றுக்கொண்டேன், ஆகவே நீங்கள் அனைவரும் என் திருமணத்திற்கு கட்டாயம் வந்து சேர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சிவபெரும்பொருள் கூறியதை கேட்ட முனிவர்கள் மகிழ்ச்சி கொண்டு அவரை பலம் வந்து வணங்கி தங்களது பெரும் பெற்றை புகழ்ந்த வண்ணம் தங்கள் ஆசிரமம் திரும்பினர். முனிவரே, பின்பு சிவனார் உலகியலை எண்ணி உன்னை மனதில் நினைத்தார். நீயும் உன் பிறர்க்கரிய பெரும்பேற்றினை புகழ்ந்து கொண்டு மகிழ்ச்சியோடு அங்கு சென்று தலைதாழ்த்தி வணங்கி பணிவாக நின்றாய். சிவபெருமான் கூறுகிறார், நாரதா, உன் சொற்படி பார்வதி கடும் தவம் இயற்றினாள். அத்தவத்திற்கு மகிழ்ந்த நானும் அவளை திருமணம் செய்து கொள்வதாக வரமளித்தேன். அவளது பக்திக்கு நான் ஆட்பட்டேன், ஆகவே அவளை மணக்கப் போகிறேன். சப்த ரிஷிகள் திருமண லக்னத்தை நன்கு ஆராய்ந்து இன்றைக்கு 7வது நாள் திருமணம் என்று நிச்சயித்துள்ளனர். அது சமயம் உலகியலிற்கு ஏற்ப பெருத்தொதொரு விழா நடக்கும். ஆகவே நீ ஸ்ரீ விஷ்ணு முதலிய தேவர்கள், முனிவர்கள், சித்தர்கள் மற்றும் உள்ள அனைவரையும் என் சார்பில் நீ சென்று அழைக்க வேண்டும். என் கட்டளையை ஏற்ற அனைவரும் தங்கள் சுற்றம் சூழ நன்கு அலங்கரித்துக் கொண்டு நிச்சயம் வருவார்கள். பிரம்மதேவர் கூறுகிறார், முனிவரே, சிவபெருமானின் கட்டளையை தலைமேல் ஏற்ற நீ அனைத்து இடங்களுக்கும் சென்று எல்லாரையும் அழைத்தாய். பின்பு அவர் கட்டளைப்படி அவர் பக்கலிலேயே தங்கினாய். சிவபெருமானும் அனைத்து தேவர்களின் வருகையை அவளோடு எதிர்பார்த்த வண்ணம் தன் பரிவாரங்கள் சூழ அங்கேயே இருந்தார். அவரது சிவகணங்கள் நாற்றி செயலும் நடனமாடி பெருவிழா எடுத்தனர். இதற்கிடையில் ஸ்ரீஹரி தன் மனைவி மற்றும் சுற்றம் சூழ கைலை வந்து சிவனை வணங்கி தனக்கென உள்ள இடத்தில் தங்கினார். நானும் என் பரிவாரம் சூழ கைலை வந்து சிவனை வணங்கி எனக்கான இடத்தில் தங்கினேன். இந்திரன் முதலிய எழுந்திசை பாலகர்களும் தங்கள் மனைவி மக்கள் சூழ வேண்டியதான பொருட்களோடு அங்கு வந்தனர். எங்கும் ஒரே குதூகலம். பின்பு முனிவர்கள், நாகர்கள், சித்தர்கள், துணை நிற்கும் தேவர்கள் மற்றும் உள்ள ஏனைய மக்கள் என அனைவரும் அங்கு வந்து உற்றனர். சிவபெருமானும் வந்தவர்களை தனித்தனியே வரவேற்று உபசரித்தார். பின்பு என்ன, கையிலேயிலேயே பெரும் கோலாகலமும் விழாவும் தான். தேவ மகளிர் ஆடி பாடினர். விட்டு முதலிய தேவர்கள் சிவபெருமானது திருமண திருவோலக்கத்திற்கான, அதாவது ஊர்வலத்திற்கான ஏற்பாடுகளை தங்களிடங்கள் காரியமாகவே நினைத்து முறைப்படி செயலாயினர். இது ஒரு சிவசேவை என மகிழ்ந்தனர். பிராமி, வைஷ்ணவி முதலிய 7 மாதாக்களும் சிவபெருமானுக்கு மகிழ்ச்சியோடு ஆபரணங்களை பூட்டினர். முனிவரே, சிவபெருமானது இயற்கை ஆபரணங்களான பாம்பு முதலினவே அவரது விருப்பப்படி ஆபரணங்கள் ஆயின. அவரது திருமுடியில் உண்மை நிலவே வந்து அமர்ந்தான். 3வதான நெற்றிக்கண்ணே நெற்றி பொட்டாயிற்று. காதுகளில் விளங்கிய 2 பாம்புகளும் நவரத்னமயமான 2 குண்டலங்கள் ஆயின. மற்றும் அந்தந்த அங்கங்களில் நிகழ்ந்த பாம்புகளே அந்தந்த அவயவங்களும் கூறிய ரத்தின ஆபரணங்கள் ஆயின. திருமேனியில் பூசியிருந்த வெண்ணீரே சந்தனம் முதலிய நறுமண பூச்சுக்கள் ஆயின. அறையில் அணிந்திருந்த புலித்தோலும் மேலாடையான யானைத்தோலும் நல்ல அழகிய பொன்னாடைகள் ஆயின. இவ்வாறு அவரது திருமேனியே சொல்லுக்கடங்காத சுந்தரமாயிற்று. அவர் உண்மையில் ஈஸ்வரனாகவே இருப்பினும் இப்பொழுது காண்பதற்கும் ஈசன் ஆனார். அவர் உண்மையில் ஈஸ்வரனாகவே இருப்பினும் இப்பொழுது காண்பதற்கும் ஈசனானார். சகல செல்வங்களும் அவரிடமன்றோ உள்ளன. சகல செல்வங்களும் அவரிடமன்றோ உள்ளன. அதன்பின் தேவர்கள், எற்றர்கள், தானவர்கள், நாகர்கள், பறவைகள், அப்சரசுகள், மகரட்சிகள் என அனைவரும் ஒன்று கூடி பெருவிழா எடுத்து சிவபெருமானிடம் சென்று மகிழ்ச்சி பொங்க, மகாதேவா, இறைவா, இப்பொழுது மலைமகளை திருமணம் புரிய விரைவில் தாங்கள் எங்களோடு வர வேண்டும், எங்கள் மேல் கருணை காட்டுங்கள் என்று வேண்டினர். அப்பொழுது எதையும் நன்கு ஆராய்ந்து காணும் சிவன் நாராயணன் சிவபெருமானை வணங்கி அத்தருணத்திற்கேற்ப சில கூறுவாராயினார். ஸ்ரீ விஷ்ணு கூறுகிறார், தேவதேவரே, அடியார்க்கு எளியவரே, மகாதேவா, இறைவா, தாங்கள் தங்கள் அடியார்களின் வேண்டுகோளை நிறைவேற்றி வைப்பவரல்வா. ஆகவே இப்பொழுது எனது வேண்டுகோளை கேட்டருள வேண்டுகிறேன். தாங்களோ மங்களமான உலக நன்மைக்கான செயல்களையே செய்பவர். மகர்ஷிகள் கூறிய கிரஹ்ய சூத்திரத்தில் உள்ளபடிதான் தாங்கள் மலையரசன் மகளான பார்வதியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும். தாங்கள் எந்த முறையை அனுசரித்து தங்கள் திருமணத்தை நடத்திக் கொள்கிறீர்களோ அந்த முறைதானே புகழ் பெற்று உலகெங்கும் பரவி நிற்கும். ஆகவே தாங்கள் தங்கள் குலவழக்கப்படி மண்டபம் அமைத்து நாந்தி என்கிற ஆப்யுதயிக, அதாவது மங்கள ஸ்ராத்தாதி காரியங்களை செய்துள்ள வேண்டும். அதனால் தங்கள் புகழ் மேலும் பரவும். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, ஸ்ரீமன் நாராயணன் இவ்வாறு கூறவே சிவபெருமானும் திருமணத்திற்கான முதற்கட்ட சடங்குகளை, அதாவது பூர்வாங்கத்தை முறைப்படி செய்து அருளினார். மங்களகரமான ஆப்யுதயிக சடங்குகளை செய்து வைப்பதற்கான முழு பெருமையும் இறைவன் எனக்கு அளித்திருந்தார். நானும் முனிவர்களின் துணை கொண்டு அவற்றை சத்தியோடு செய்து முடித்தேன். அப்பொழுது காசியபர், அத்ரி, வசிஷ்டர், கௌதமர், குருவான பாகுரி, வியாழ பகவான், கண்வர், சக்தி, ஜமதக்னி, பராசரர், மார்க்கண்டேயர், சிலாபாகர், அருணபாலர், அக்ருதசிரமர், அகஸ்தியர், செவனர், கர்க்கர், சிலாதர், ததீஷி, உபமன்யு, பரத்வாஜர், அக்ருதவ்ரணர், பிப்லாதர், குஷிகர், கௌத்சர், வியாசர், அவரது சீடர்கள் மற்றும் சிவபெருமானுடன் வந்த பல பல ரிஷிகளும் நான் கூற மங்கள சடங்குகளை முறைப்படி செய்தனர். அவர்கள் அனைவரும் வேதங்களில் கரை கண்டவர்கள் அல்லவா? ஆகவே வேத நெறிமுறையில் திருமணத்திற்கான முதல் கட்ட சடங்குகளை செய்தனர். மேலும் ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் என்ற மூன்று வேதங்களிலும் உள்ள உயர்ந்த சுக்த மந்திரங்களை கூறி சிவபெருமானுக்கு ரக்ஷாபந்தனம், அதாவது காப்பு நாண் கட்டுதல் முதலிய சடங்குகளையெல்லாம் மகிழ்ச்சியோடு செய்தனர். சிவபிரானும் நானும் கூற அவர்கள் தடைகள் நீங்க 9 கோள்கள் மற்றும் மண்டலத்தில் உள்ள தேவதைக்கான பூஜைகளை செய்தனர். உலகியலை ஒட்டிய லௌகீக காரியங்கள், வேதநெறி கூறும் வைதீக காரியங்கள் என முறைப்படி செய்து மகிழ்ந்த சிவனார் அந்தனர் பெருமக்களை வணங்கினார். பின்பு தேவதேவரான பரமசிவனார் தேவர்களையும் அந்தனர்களையும் முன்னிட்டுக் கொண்டு பெருமை மிக்க கைலையங்கிரியில் இருந்து மகிழ்ச்சியோடு வெளிக்கிளம்பினார். பலவாறு திருவிளையாடலை புரியும் இறைவனார் அந்தனர்களும் தேவர்களும் சூழ கைலையை விட்டு வெளியே வந்து சற்றே நின்றார். அப்பொழுது தேவர்களும் மற்றோரும் இறைவனை மகிழ்விக்க வாத்தியங்கள் முழக்கி ஆடிப்பாடி பெருவிழா எடுத்தனர். அத்தியாயம் 40. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதரே, இதன்பின் சிவபெருமான் நந்தி முதலிய சிவகணங்களை நோக்கி, உங்களில் சிலர் மட்டும் இங்கேயே இருக்கட்டும், மற்றவர்கள் எல்லோரும் என்னோடு இமமானது திருநகருக்கு வாருங்கள் என கட்டளையிட்டார். கணங்களுக்கு தலைவனான சங்ககர்ணன், கேகராட்சன், விக்ருதன், விசாகன், பாரிஜாதன், விக்ருதானன், துந்துபி, கபாலன், சந்தாரகன், கந்துகன், குண்டகன், விட்டம்பன், பிப்பலன், சாதகன், ஆவேசன், குண்டன், பர்வதகன், சந்திரதாபனன், காலன், காலகன், மகாகாலன், அக்னிகன், அக்னிமுகன், ஆதித்யமூர்த்தன், கனாபகன், சன்னாகன், குமுதன், அமோகன், கோகிலன், சுமந்திரன், காகபாதோதரன், சந்தானகன், மதுபிங்களன், பூர்ணபத்ரன், நீலன், சதுர்பத்ரன், கரணன், அகிரோமகன், யக்ஷ்வாக்ஷன், சதமன்யு, மேகமன்யு, காஷ்டாகூடன், விரூபாக்ஷன், சுகேசன், ரிஷபன், சனாதனன், தாலகேது, ஷண்முகன், சைத்ரன், சுயம்பிரபன், லகுலீசன், லோகாந்தகன், தீர்த்தாத்மா, தைத்யாந்தகன், பிருங்கி, ரிடி, தேவதேவ பிரியா, அசனி, பானுகன், பிரமதன் மற்றும் வீரபத்ரன் முதலியவர்கள் எண்ணிலடங்கா கோடி கோடி கணங்களுடனும் பூதங்களுடனும் சூழ அங்கு வந்தனர். நந்தி, கஷேத்திரபாலன், பைரவன் முதலிய சிவகண தலைவர்களும் எண்ணிலடங்கா கணங்கள் சூழ அன்பும் மகிழ்ச்சியும் பொங்க பெருவிழாவெனச் சென்றனர். அவர்கள் அனைவரும் 1000 கைகள் கொண்டவர்கள். தலையிலே சடைமுடியும், அதில் பிறை நிலவும், கண்டங்கருத்தவர்கள், முக்கண்ணர்கள், கருத்திலே ருத்ராட்ச மாலைகள், உடல் ஒழுகும் திருநீரு, மாலை, குண்டலங்கள், தோள்வளை, கிரீடம் முதலியன அணிந்திருந்தனர். இவ்வாறான சிவகணங்களும் தேவர்களும் சூழ சிவபெருமான் தனது திருமணத்திற்காக இமமானது நகர் நோக்கி சென்றார். சிவபெருமானது சகோதரியாக சண்டிகாதேவி மகிழ்ச்சியோடு அங்கு வந்தாள். பகைவர்களுக்கு பயத்தை தருபவளாயிற்றே அந்த தேவி. அவளது திரு ஆபரணங்கள் எல்லாம் பாம்புகளே, வாகனமோ பிரேதன், அதாவது மனிதனுடைய உடல், வாகனமோ பிரேதம், அதன் மேல் ஆரோகணித்து தலையில் ஒளிரும் ஒரு பெரிய பொற்குடம் நிறைய தங்க காசுகளை எடுத்துக்கொண்டு அங்கு வந்தாள். முனிவரே, பலவிதமான ரூபம் நிறம் கொண்ட விகாரமான கோடிக்கணக்கான பூதகணங்கள் அங்கிருந்தன. டமருகம், பேரிகள், சங்குகள் முதலியன ஒலித்தன. அவ்வொலி மூலகம் நிறைந்தது. பேரியின் ஒலி உலகின் தீமைகளை அழித்து நன்மை அளிப்பது. சிவகணங்களுக்கு பின் தேவர்கள், சித்தர்கள், லோகபாலகர்கள் சென்றனர். தேவர்களின் நடுவில் கருடன் மேல் ஆரோகணித்து திருமகள் கைவனான சீமன் நாராயணர் சென்றார். அவர் தலைக்கு மேல் விரிந்திருந்தது ஒரு பெரிய வெண்கொற்ற குடை. சில தேவர்கள் வெண்சாமரம் வீசினர், சிலர் நல்லாபரணங்கள் கொண்டு அலங்கரித்தனர். இதே போல நானும் திருமேனி தாங்கி வந்த வேதங்கள், சாஸ்திரங்கள், இதிகாச புராணங்கள், ஆகமங்கள் மற்றும் சனகாதி சித்தர்கள், பிரஜாபதிகள், கஷ்யபர் முதலிய புத்திரர்கள் ஆகியவர்கள் சூழ நடுவில் சென்றேன். இந்திரன் தன்னை நன்கு அலங்கரித்துக் கொண்டு ஐராவதம் என்னும் யானை மேலேறி தன் தேவப்படைகள் சூழ அழகு மெளிர அங்கு வந்தான். திருமண திருவோலக்கத்தில் மிக்க ஒளிவடைத்த ரிஷிகளும் சிவபிரானது திருமணத்தை காண பெரு மகிழ்ச்சியோடு வந்தனர். ஷாகினி, யாதுதானன், பேதாளன், பிரம்மராட்சசன், பூதங்கள், பிரேதங்கள், பிசாசுகள், பிரமதகணங்கள், தும்புரு, நாரதர், ஹாஹா, ஹூஹூ முதலிய கந்தர்வர்கள், கின்னரர்கள் ஆகியோர் வாத்தியங்களை வாசித்த வண்ணம் வந்தனர். உலகமாதாக்கள், தேவ கன்னிகைகள், காயத்ரி, சாவித்ரி, லக்ஷ்மி மற்றும் உள்ள தேவப்பெண்டிர்கள் எல்லோரும் இது சிவபிரானது திருமணமன்றோ என்று மகிழ்ச்சியுடன் வந்துற்றனர். தர்மத்தின் திருமேனி என்றும் படிகம் போன்ற வெளுத்த திருமேனி கொண்டவர் என்றும் வேதங்கள், சாஸ்திரங்கள், சித்தர்கள், மகரிஷிகள் ஆகிய அனைவராலும் போற்றி புகழப்படுகின்ற நந்தியின் பெருமான் சிவபிரானது வாகனமானார். இவர் அனைத்து அழகும் ஒருங்கு கூடி நிற்கும் காளை உருவம் கொண்டவர். இறைவனான சிவபெருமான் இந்த நந்தியின் பெருமான் மேல் ஆரோகணித்துக் கொண்டு எல்லோரும் சூழ அழகு மெளிரச் செல்கிறார். தேவரிஷிகள் அவருக்கு பணிவிடை செய்கின்றனர். இப்படி தேவர்கள், ரிஷிகள் என எல்லோரும் கூடியிருப்பதே ஒரு அழகு. இவ்வாறு ரிஷிகள், தேவர்கள் முதலியவர்கள் சூழ நன்கு அலங்கரித்துக் கொண்டு சிவ பரம்பொருள் பார்வதி பிராட்டியை திருமணம் செய்து கொள்ள இமமானது நகரத்துக்கு செல்வதே மிக மிக அழகாக இருந்தது. நாரதா, சிவபெருமானது திருவோலக்கத்தின் அழகும் கோலாகலமும் இதுவரை கூறினேன். இனி இமவான் நகரில் நடைபெற்ற அழகு சரித்திரத்தை கேள். அத்தியாயம் 41-43 பிரம்மதேவர் கூறுகிறார், பின்பு சிவபெருமான் உன்னை, அதாவது நாரதரை, இமமானது அரண்மனைக்கு அனுப்ப நீ அங்குள்ள வியத்தற்குரிய தனித்தன்மை பொருந்திய அழகினை கண்டு திகைத்து நின்றாய். விஸ்வகர்மா செய்துள்ள ஸ்ரீ விஷ்ணு, பிரம்மா முதலிய தேவர்கள், உன்னை போன்ற ரிஷிகள் ஆகியவர்களின் உயிரோட்டமுடைய பொம்மைகளை கண்டு திகைப்படைந்தாள். இமமானும் ஊர்வலத்தில் வந்துள்ளவர்களை அழைத்து வர உன்னையே மைனாகம் முதலிய மலை அரசர்களோடு திரும்ப அனுப்பி வைத்தான். இதற்குள் மகிழ்ச்சி பொங்க வரும் ஸ்ரீ விஷ்ணு முதலிய தேவர்களும் தனது சிவகணங்கள் சூழ வரும் சிவபெருமானும் இமமானது நகரத்தின் சபீமம் வந்து சேர்ந்தனர். எங்கும் நீக்கமர நிறைந்து விளங்கும் சிவபெருமான் தன் நகரில் நகர் அருகில் வந்தாயிற்று என்பதை கேட்டு மகிழ்ந்த இமமான் பலவிதமான பரிசு பொருட்களை ஒன்று கூட்டி எடுத்துக்கொண்டு சிவபெருமானை வரவேற்க மற்ற மலையரசர்களையும் அந்தணர்களையும் முதலில் அனுப்பினான். உயிர் போன்று நேசிக்கும் சிவனை தரிசிக்க தானும் பக்தி பொங்க உடன் சென்றான். பக்தியினால் அவன் இதயம் உருகியது. தன் பிறக்கரிய பெரும்பேற்றை எண்ணி மகிழ்ந்தான். தேவர்கள் தங்கள் படைகள் சூழ வந்துள்ளது கண்டு வியந்த இமவான் பிறக்கரிய பேறு பெற்றவனாக தன்னை நினைத்துக் கொண்டான். பர்வதங்கள் அங்கு வந்த தேவர்களை ஆற தழுவி மகிழ்ந்தனர். சிவபிரானை கண்ட இமவான் அவரது திருவடிகளில் வீழ்ந்து வணங்கினான். அதே போல பர்வதங்களும் அந்தணர்களும் வணங்கினர். சிவபெருமான் ரிஷபாரூடராக காட்சி தருகிறார். மகிழ்ச்சி பொங்கும் அழகிய திருமுகம், உடலெங்கும் பலவாறான ஆபரணங்கள், திருமேனியொளி என் திசைகளையும் ஒளிரச் செய்கிறது. திருமேனியில் அழகிய மெல்லிய பட்டாடை, தலையிலே நவரத்தனங்கள் இழைத்த மணிமகுடம், வாயிலே புன்சிரிப்பு, உடலில் நிகழும் பாம்புகளோ பொன் நகைகளாக காட்சியளித்தன. தேவர்கள் விஞ்சாமரம் கொண்டு வீசுகின்றனர். அவரது இடப்புறம் ஸ்ரீமன் நாராயணனும் வரப்புறம் பிரம்மதேவரும் நிற்கின்றனர். பின்புறம் இந்திரன் நிற்கிறான். சுற்றிலும் தேவர்கள் லோகநாயகரான சிவனை துதித்து நிற்கிறார்கள். அவர் திருமேனியோ அவர் விரும்பியவாறு அலங்கரிக்கப்பட்டதென்றோ, உண்மையில் பரம்பொருளான அவர் பரபிரம்மம், அனைவருக்கும் ஒரே தலைவர், தன்னை துதிப்போருக்கு விரும்பியதை விரும்பியவாறு அருள்பவர், திருக்கல்யாண குணங்கள் உடையவர், உலகியலான மாயையின் குணங்கள் அற்றவர், பத்துடை அடியவர்க்கு எளியவர், எல்லோரிடமும் கருணை கொண்டவர், பிரகிருதி புருஷன் என்பதில் இருந்து தனிப்பட்டவர், சச்சித் ஆனந்த சுரூபர். சிவபெருமானை தரிசித்த இவபான் அவருக்கு இடப்புறத்தில் திரு ஆபரணங்கள் அணிந்து அழகு விழுற கருடன் மேல் ஆரோகணித்து விளங்கும் ஸ்ரீமன் நாராயணரை கண்டான். பகவானது வலப்புறம் பரிபாரங்கள் சூழ நிற்கும் நான்முகனான என்னை பார்த்தான். சிவபெருமானுக்கு அன்பர்களான எங்கள் இருவரையும் கண்ட இவபான் சுற்றம் சூழ வினயமாக எங்களை வணங்கினான். இதே போல சிவபெருமானை சுற்றி நிற்கும் தேவர்களையும் கண்டு வணங்கினான். பின்பு சிவபிரானிடம் விடைபெற்று தன் அரண்மனை சென்றான். அவனோடு சிவபிரான், ஸ்ரீமன் நாராயணர், நான், முனிவர்கள் மற்றும் தேவர்கள் என அனைவரும் அவன் பின் சென்றான். இதற்குள் மேனைக்கு சிவபெருமானை தரிசனம் செய்ய வேண்டும் என்ற அவா தோன்ற அவள் உன்னை வரவழைத்தார். நீயும் சிவபெருமான் சொல்ல மேனையின் மனவிருப்பத்தை நிறைவேற்றி வைக்க அங்கு சென்றாய். மேனை உன்னை வணங்கி, முனிவரே, என் மகள் பார்வதிக்கு வரப்போகிற கணவரை முதலில் நான் பார்க்க வேண்டும். என் மகள் கடுந்தவம் புரியும் அளவிற்கு அச்சிவனார் என்ன அத்தனை அழகா என்று விளவினாள். அப்பனே, மேனையின் சித்தத்தில் குடிபூந்திருக்கும் அகங்காரத்தை அறிந்த சிவபெருமான் என்னிடமும் ஸ்ரீஹரியிடமும், நீங்கள் இருவரும் முதலில் மற்ற தேவர்களோடு தனித்தனியாக இமமானது அரண்மனைக்கு செல்லுங்கள், நான் பின்பு வருகிறேன் என்று கட்டளையிட்டார். இதை கேட்டு பகவான் ஸ்ரீஹரியும் தேவர்கள் அனைவரிடமும் அவ்வாறே செய்யப்பணித்தார். சிவ சிந்தனையிலேயே ஒன்றி நிற்கும் தேவர்கள் அனைவரும் அவர் கூறியவாறே மிக உற்சாகத்தோடு தனித்தனியே பிரிந்து சென்றனர். மேனையும் உன்னோடு தன் அரண்மனையின் உயர்ந்த உப்பரிகை மேலிருந்தபடியே பார்க்க சிவபிரான் அவள் திகைத்து நிற்குமாறான திருவேடத்தை கொண்டார். திருமண திருவோலக்கத்தில் எல்லோருக்கும் முதலில் பல பலமான வாகனங்களில் தங்களை நன்கு அலங்கரித்துக் கொண்டு கொடிகளை ஏந்திய வண்ணம் வசுக்களும் கந்தர்வர்களும் வந்தனர். பின்பு மணிக்ரீவன் முதலிய யக்ஷர்கள், அதன் பின் வரிசையாக யமதர்மராஜன், நிருத்தி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன், தேவர்கோனான இந்திரன் முதலிய ஏந்திசை பாலகர்களும், சந்திரன், சூரியன் மற்றும் பிருகு முதலிய முனிவர்களும், பிரம்மாவும் வந்தார்கள். இவர்கள் வரிசைக்கிரமத்தில் ஒருவரை விட அடுத்தவர் அழகிய திருமேனியும் நற்குணங்களும் செல்வச் செழிப்பும் கொண்டவர்கள். இவர்களில் ஒவ்வொரு கணத்தின் தலைவர்களையும் கண்டு இவர்தான் சிவபிரானா என்று மெனை கேட்க, நாரதனான நீ இவர்கள் சிவபிரானது பணியாட்கள் என்று கூறினார். இதை கேட்ட மேனை மகிழ்ச்சி பொங்க, இவர்களே இத்தனை அழகியனில் இவர்களுக்கு தலைவரான சிவபெருமான் எவ்வளவு அழகாக இருப்பாரோ என மனத்தில் வியந்தார். இதற்கிடையில் சீமன் நாராயணர் ஊர்வலத்தில் நடுவில் வந்தார். அவரோ அழகிற்கும் அழகு, கொண்டல் மேகமன நீல நிறம், நான்கு திருக்கரங்கள், கோடி மன்மதன்களும் விற்கும்படியான அழகு, அறையில் பீதாம்பரம் உடுத்தி மேலே பொன்னாடையுடன் இயற்கை அழகு கொப்பளிக்கு வந்தார். திருக்கண்களோ அன்றலர்ந்த செந்தாமரையின் அழகையும் மிஞ்சுவது. திருமேனியோ சாந்தி ரசம் ததும்புகிறது. அவரது வாகனம் புள்ளரையன் கருடன். திருக்கரங்களில் சங்கமும் சக்கரமும், தலையிலே மணிமகுடன், திருமார்பில் ஸ்ரீவத்சம் என்னும் மரு. இவ்வாறு ஒப்பற்ற அழகுடன் ஸ்ரீ மகாவிஷ்ணு வருவதைக் கண்ட மேனையின் கண்கள் திகைத்தன. உடனே இவர்தான் என் மகள் பார்வதியின் மணாளராக போகிறவர் என்று கூறி மகிழ்ந்தாள். முனிவரே, நீயோ விளையாடுவதில் வல்லவனாகிற்றே. மேனை கூறியதை கேட்ட நீ, தாயே, இவரல்ல பார்வதிக்கான கணவர், இவர் கேசவன் ஸ்ரீஹரி, சிவபெருமானது நண்பர், அவரது செயல்கள் அனைத்திற்கும் இவரே அதிகாரி. பார்வதியின் கணவரும் உன் மருமகனுமான சிவனோ இவரை விட பன்மடங்கு உயர்ந்தவர். அவரது அழகை என்னால் வர்ணிக்க இயலாது. அவர் அனைத்து பிரம்மாண்டங்களுக்கும் அதிபதி, சர்வேஷன், சுயம் பிரகாசரான பரம்பொருள் என்று பதில் கூறினாய். பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, நீ கூறியதை கேட்ட மேனை, அனைத்து லட்சணங்களையும் கொண்ட உமாதேவியை அனைத்து செல்வங்களையும் பெற்றவளாகவும், சௌபாகியங்கள் நிறைந்தவளாகவும், முன் மூன்று குலங்களுக்கும் இன்பத்தை அளிப்பவளாகவும் இருக்கப் போகிறாள் என்று நினைத்து மகிழ்ந்தாள். தன் பெரும்பேற்றை நினைத்து மகிழ்ந்த மேனை பின்வருமாறு கூறுகிறாள். மேனை கூறுகிறாள், பார்வதியை பெற்றெடுத்ததால் இப்பொழுது நானே பிறக்கரிய பேறு பெற்றவள். என் மணாளரான இமவானும் பாக்கியம் செய்தவர். எனது எல்லாமே பேறு பெற்றவையே. ஒளிவடைத்த எந்தெந்த தேவர்களையும் அவர்களது தலைவர்களையும் நான் கண்டேனோ, அவ்வளவு பேருக்கும் ஒரே தலைவரான சிவபெருமானோ என் மகள் பார்வதியின் கணவராக வரப்போகிறார். அவளது சௌபாகியத்தை வர்ணிக்க வாயுண்டோ? சிவபிரானை மணாளராக பெறப்போகும் பார்வதியின் சௌபாகியத்தை 100 வருடங்கள் சொன்னாலும் வாய்மாளாது. பிரம்மதேவர் கூறுகிறார், நாரதா, மேனையின் வாரம் மனம் மகளச் சொல்லிக் கொண்டிருக்கையில் திருவிளையாடல்கள் புரியும் சிவபெருமான் எதிரே வந்துவிட்டார். அவரது கணங்களோ அற்புதமாகவும் மேனையின் செருக்கை தொலைப்பதாகவும் இருந்தது. தான் மாயைக்கு ஆட்படாதவர், மாறுபாடற்றவர் என்பதை காட்டிக்கொண்டே அங்கு வந்தார். அவர் அருகில் வந்ததறிந்த நீ சிவையை மணக்கப் போகும் சிவபெருமானை மேனைக்கு காட்டி, அழகுள்ளவளே, இதோ பார், இவரை மணாளராக பெற உன் மகள் பார்வதி கடுந்தவம் ஏற்றினாளோ அந்த சிவபெருமான் இவர்தான் என்று கூறினாய். நீ இவ்வாறு கூறவே மேனை அழகிற்கு அழகென விளங்கும் சிவபெருமானை கண்டாள். அவரும் அவருடைய பணியாட்களும் அழகே. இதற்குள் ஸ்ரீ ருத்ரனது அற்புதமான சேனையும் அங்கு வந்துற்றது. அது பூத பிரேத கணங்கள் நிறைந்தது. சிலர் சூறாவளி காற்று போன்ற மேனியர், அசையும் கொடிகளது சத்தம் போன்று சத்தம் விடுபவர்கள். சிலர் முகம் கோணலானது, சிலவர் உருவமோ குரூபமானது, சிலர் விகாரமான உருவம் கொண்டவர், சிலர் முகமோ தாடி மீசையுடன், சிலர் முடவர், சிலர் குருடர், சிலர் கையில் காலதண்டமும் பாசக்கயிறும், சிலர் கையில் உலக்கை, சிலர் தம் வாகனங்களின் பின்புலம் அமர்ந்திருந்து பின்புறமாக ஓட்டுகின்றனர், சிலர் கொம்பு, சிலர் டமரகம், சிலர் கோமுகம் அதாவது பேரி வாசிக்கின்றனர். சில கணங்களுக்கு முகமே இல்லை. சிலர் முகம் முதுகுப்புறம், சிலர் பல முகங்கள், சிலருக்கு கைகளே இல்லை, சிலருக்கு கைகள் திரும்பி இருந்தன, சிலருக்கு பல பல கைகள், சிலருக்கு கண்கள் இல்லை எனில் சிலருக்கு பல கண்கள், சிலருக்கு தலையே இல்லை, சிலருக்கோ விகாரமான தலை, சிலருக்கு காது இல்லை, பலருக்கு பல பல காதுகள். இவ்வாறு சிவகணங்கள் அனைத்தும் பல பல வேடம் ஆவரணம் பூண்டிருந்தன. விரூபமான அந்த சிவகணங்களோ பெரு வீரர்களாகவும் பயங்கரமானவர்களாகவும் இருந்தனர். அவை எண்ணில் அடங்கா. முனிவரே, நீ உன் விரலால் ருத்ரகணங்களை சுட்டிக்காட்டி மேனையிடம், தேவி நீ முதலில் ருத்ரகணங்களை பார், பின்பு சிவபெருமானை தரிசிப்பார் என்று கூறினாய். எண்ணிலடங்கா பூத பிரேத கணங்களை கண்ட மேனை பயத்தில் கலங்கினாள். குணங்களை கடந்தவராயினும் நிறை குணத்தவராக ரிஷபத்தில் ஏறி அக்கணங்களின் நடுவே வந்தார் சிவனார். அவருக்கு ஐந்து திருமுகங்கள், ஒவ்வொரு முகத்திலும் மூன்று மூன்று திருக்கண்கள், மேனி முழுவதும் சாம்பர் பூச்சு, அதுவே அவருக்கு ஆபரணமாயிற்று. தலையிலே சடைமுடி, திருமுடியில் சந்திரன், பத்து திருக்கரங்கள், அவற்றில் பிரம்மகபாலம், பினாகம் என்னும் அழு, முத்தலை சூலம், பயங்கரமான கண்கள், விகாரமான திருமேனி, அறையில் புலித்தோல், மேலாடை யானைத்தோல். இதை கண்ட பார்வதியின் தாய் மிகவும் பயந்தாள், திடுக்கிட்டாள், திகைத்தாள், கலங்கி நடுங்கினாள். அவளுக்கு தலை சுற்றியது. இந்நிலையில் நீ மேனையிடம், அம்மா இவர்தான் சிவபெருமான் என்று சுட்டிக்காட்டினாள். இதை கேட்ட கற்பரசியான மேனை துன்பம் தாழாமல் பெருங்காற்றில் ஆடி வளைந்து விழும் கொடியைப் போல் தரையில் விழுந்தார். இது என்ன விகாரமான உருவம்! நான் என் மூடத்தனத்தினால் வஞ்சிக்கப்பட்டேனே என்று கதறியவாறு மூச்சையானாள். பின்பு தோழிகளும் பணிப்பெண்களும் உரிய உபச்சாரங்கள் செய்ய மலையரசன் மனைவியான மேனை மெதுவாக தன் நினைவுக்கு வந்தாள்.